நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் சுத்தம் பேணுவோம், சுகாதாரம் பெறுவோம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க நேர்களே, அவர் கூறுகின்ற தகவல்களை நம்ம எல்லாரும் இணைந்து கேட்கலாம்.
இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதே நேரத்தில் சுகாதாரத்தை பேணிக்காக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இன்றைய தினம் வந்து தெரியப்படுத்தும். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து உலக சுகாதார தினம். இந்த தினத்தில் இதை பற்றி பல தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி விரிவான வகையில் நம்முடைய மருத்துவர் சொல்ல இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் மூத்த உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
சார், இப்போ இன்றைய தினம் உலக சுகாதார தினம். இப்போ இந்த உலக சுகாதார தினம் அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடிய நோக்கம் என்ன? இப்போ இந்த வருடத்துக்கான தீம் என்ன? இதை பற்றி முதல்ல விரிவான வகையில் சொல்லலாமே.
இந்த உலகில் வந்து மனிதர்களுக்கான குறிக்கோள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆரோக்கியமும் மகிழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆரோக்கியம் எதனால் கிடைக்கும்னா, உடல் நலத்தை பேணுவதால் கிடைக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை அனுசரிக்கக்கூடிய தினம்தான் இன்றைய உலக சுகாதார தினம். ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பேணலாம், என்னென்ன மாதிரியான உணவு வகைகள்லாம் சாப்பிட்லாம், கர்ப்பிணி பெண்களை எந்த மாதிரியான பார்த்துக்கலாம், அதே போல் குழந்தைகளை எந்த மாதிரியான பராமரித்து அவர்களை நன்றாக வளர்த்து ஆளாக்குவது, அந்த மாதிரியான செயல்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதுதான் இன்றைய சுகாதார தினத்தினுடைய நோக்கமாகும். இதனுடைய கருத்துரு பார்த்திங்கன்னா வந்து, ஹெல்த்தி பிகினிங் அண்ட் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஆரோக்கியமான தொடக்கம் நம்பிக்கையின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய கருத்துரு இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து எந்த அடிப்படையில் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து, ஆரோக்கியமான தொடக்கம் என்பது ஒரு தாயினிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பார்க்கக்கூடிய மக்கள் தொகை அனைத்தும் வந்து ஒரு தாயிடமிருந்து தான் வந்திருக்கணும். அந்த வகையில் வந்து ஒரு தாய் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை நோய் நொடியின்றி நீண்ட நாட்கள் நன்றாக இருக்கும், அது உலகுக்கும் பங்களிக்கும் என்பது இந்த தீம் அப்படின்னு சொல்லிடும். கருத்துருன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் ஆகும்.
சார், இப்போ அந்த சுகாதாரம் அப்படின்னா என்ன சார்? அதே நேரத்தில் மனிதர்களுக்கு அவசியமாக இதை வந்து தேவைப்படுது அப்படிங்கிற வகையில் எந்தெந்த வகையில் இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது?
சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், அதாவது வந்து உடல் நலமும் மனநலமும் சேர்ந்தது தான், அதாவது ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் வந்து முக்கியமான செல்வங்கள். அதை பெறுவது தான் சுகாதாரம். அந்த சுகாதாரத்தை எப்படி பெறுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, உடல் நலமாக இருக்க வேண்டும். உடல் நலமாக இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, நல்ல நீர், நல்ல காற்று, நல்ல சத்தான உணவு, நல்ல உறக்கம், நல்ல உடற்பயிற்சி. இன்னைக்கு நல்ல நீர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா, நீர் வந்து நாம் குடிக்கிறோம், பருகிறோம், அந்த நீரில் வந்து எந்த விதமான பேக்டீரியாக்களோ மற்ற வைரஸ்களோ நுண்கிருமிகளால் தாக்கம் இருக்கக்கூடாது. நுண்கிருமிகள் தாக்கம் இருந்தால் நிச்சயமாக நம்ம அதை உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் நோய்கள் ஏற்படலாம். அதற்காக வந்து நம்ம நீரை நன்றாக காய்ச்சி பருக வேண்டும். அதே போல் வந்து காற்று, இன்றைய காலகட்டத்தில் வந்து காற்று மாசு அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து நமக்கு வந்து தூய்மையான காற்று கிடைக்க வேண்டும். அதனால் வந்து அது மரங்களின் மூலமாக கிடைக்கிறது. நம்ம வந்து அதிகமாக மரம்லாம் நடணும். நட்டால் தான் நிச்சயமாக வந்து காற்றில் உள்ள தூசுக்களை எல்லாம் அதை வாங்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து வெளிவிடும். அப்போ வந்து நமக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கலைன்னா, இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அலர்ஜி, ஆஸ்துமா, பிறகு வந்து இந்த நுரையீரல் கேன்சர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. இன்றைக்கி வாகன பெருக்கத்தினாலும் அதே போல் தொழிற்சாலைகள் பெருக்கத்தினாலும் இந்த மாதிரியான காற்று மாசு அடைஞ்சு போயிருக்கு. அதையெல்லாம் தவிர்க்கணும்னா நமக்கு நாமே வந்து தான் உதவிக்கணும். என்ன வந்து நிறைய சுற்றுப்புறங்களில் மரங்கள்லாம் வளர்த்தோன்னா நிச்சயமாக வந்து அந்த மரங்கள்னால நமக்கு தேவையான பிராணவாயு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து சத்தான உணவு, சத்தான உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம இருக்கிற உலகத்தில் வந்து நாம் முக்கியத்துவம் கொடுப்பது வந்து சுவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். உடல் வலிமைக்கு இந்த உணவு ஏற்றதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை எடுத்துக்க மாட்டோம். நம்ம சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்க அந்த உணவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பரோட்டாலாம் அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கோம். எதற்காக அப்படி சொல்கிறேன்னா, அதில் வந்து சத்து கிடையாது, அதில் வந்து நார் சத்து பொருள் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கும், மாவு சத்து பொருள்லாம் இருக்கும். அந்த மாவு சத்து பொருட்கள் இருக்கிறதுனால அதனால் வந்து ஒரு நன்மையும் நமக்கு கிடையாது. அதனால் வந்து நிறைய பாதிப்புகள், உடல் பருமன்லாம் ஏற்படும். உடல் பருமன் ஏற்பட்டால் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் வந்து தூய சத்தான உணவு அவசியம். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த நேரத்தில் வந்து சாதாரணமாக எடுப்பதை விட அதிகமான புரோட்டீன் தேவைப்படுது, அதிகமான எரிபொருட்கள் தேவைப்படுகிறது. அவங்களுக்கு வந்து சத்தான உணவு அதிகமாக தேவைப்படுது அந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி இந்த பிரசவித்த தாய்மார்களுக்கும் இந்த தாய்ப்பால்லாம் வர்றதுனால அவங்களுக்கும் வந்து அதிகமான உணவு தேவைப்படும். அதிகமான சத்துள்ள உணவுப் பொருள்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அந்த தாய்க்கு பால் சுரப்பது அதிகமாகிறது. தாயினுடைய பாலை குடித்து விட்டு அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். அந்த மாதிரி வந்து உறக்கம் சொல்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் வந்து உறக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கருவி இருக்கும் இல்லையா, செல்ஃபோன் சொல்லிட்டு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவியை வந்து வச்சுக்கிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிட்ருக்கோம். அதாவது அந்த செல்ஃபோனையே பார்த்துட்டு, ஏதாவது ஒரு செய்தியை பார்த்துட்டு, ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு, அந்த மாதிரியான நேரங்கள், அதாவது தூங்கக்கூடிய நேரத்தில் கூட வந்து நம்ம வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரத்தெல்லாம் குறைச்சி செல்ஃபோனை வந்து எதுக்கு உபயோகிக்கிறோமோ அதுக்கு உபயோகித்து நாம் வந்து அந்த உறங்கும் நேரத்தில் உறக்கம் மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி சாப்பிடும் நேரத்தில் சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி வந்து இன்றைய காலகட்டத்தில் மிக 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 அவசியம். நான் என்ன மருத்துவனாக இருந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, காலையில் ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி, மாலையில் ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி. அதுக்கு தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து ஒரு கவியில் சொல்லியிருப்பார், காலை மாலை உளவிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டே காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிக விநாயகம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை மாலை உளவி நிதம், காலையிலையும் மாலையிலையும் அப்படியே போயிட்டு பார்க்குக்கு போயிட்டு இல்லை வந்து நடைப்பயிற்சி செய்துட்டு வரும்பொழுது காலன் நம்ம காலை தொட்டு கும்பிட்டு ஓடிப்போவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து அழகாக தெரிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கும் வந்து பாரதியார்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தரணும். ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு மிக மிக குறைந்து விட்டது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த தெருவுக்கு போகிறது கூட வந்து நம்ம வந்து இருசக்கர மோட்டார் வாகனங்களை இப்போ நடக்க மாட்டோம். நம்ம வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறது தான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக நினைக்கிறோம். அது கிடையாது. நம்ம வந்து தன்னால் நம்ம கால்னால் நடந்து போகிறது தான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். ஏன்னா வாழுங்காலங்கள் வரை நாம் வந்து பிறரை எதிர்பார்க்காமல் நாமே நடந்து செல்வது தான் நம்முடைய தரத்தை உயர்த்தும். நமக்கு வந்து அதுதான் பெரிய ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம். அந்த அலுவலகத்தில் வந்து 4வது மாடி போனோம் இல்லை 5வது மாடி போனோம், அந்த மாடிக்கு வந்து மின் தூக்கி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கீழே இருந்து பார்க்குறோம். நம்ம யாருமே வந்து படிக்கட்டு ஏற விரும்புறதில்லை. ஏன்னா படிக்கட்டு ஏறதை வந்து நம்ம சிரமமாக அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது, நாம் சாப்பிடக்கூடிய அளவிற்கு வந்து உடல் அந்த எரிபொருளை செலவு செய்தல் வேண்டும். அப்படி செலவு செய்யலைன்னா அது உடம்புலேயே தங்கி உடல் பருமன் என்ற நோயை ஏற்படுத்துகிறது. உடல் பருமன் ஏற்பட்டு விட்டால் அது வந்து இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி மற்றும் கேன்சர் இந்த மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் வந்து தந்துடும். அதனால் வந்து உடற்பயிற்சி மிக 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 இன்றியமையாதது. அதே போல் வந்து சத்தான உணவு காலகட்டத்தில் மிகவும் இன்றியமையாது. இந்த விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நல்ல நீர், நல்ல காற்று, நல்ல உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, இந்த 5 இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து உடல் நலம் நன்றாக இருக்கும். பிறகு வந்து உடல் நலமும் மனநலமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மனநலம் எதற்காக வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல்லாம் இருக்கவே தான் வந்து நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து நம்ம குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல். ஏன்னா மனம் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய சமூகத்தில் பார்க்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் வந்து மனதின் தொய்வினால், அதாவது மனது வந்து கீழ்நிலையில் இருப்பதால், மனதை உயர்த்தாததினால் வந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா வந்து மனம் உயராத காரணத்தினால்தான் நாம் இன்று அனுபவிக்கும் மின்னல்கள் பெரிதாக இருக்கின்றன. அதனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த மனதில் நல்ல சிந்தனை உருவாக பாடுபட வேண்டும். நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் வர வேண்டும். அதனால தான் வந்து நம்ம அகத்திய மாமுனிவர் வந்து ஒரு பாடலில் தெரிவிச்சிருப்பார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து மனநலமும் இன்றியமையாதது. மனநலம் இல்லைன்னு குழந்தை வந்து உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா மன அழுத்த நோய்கள் இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. மன உறுதியாக இருக்கணும். ஒரு குழந்தை வந்து மன வலிமையாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அது வந்து இது கிடைக்கல, எனக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு தன் இன்னுயிரை விடுகிற அளவுக்கு கொடையாக இருக்காது. நிச்சயமாக வந்து அந்த தாயும் தந்தையும் இதற்கு பெரிய பொறுப்பு. ஒரு குழந்தைக்கு மன வலிமை ஊட்டணும்னா ஆசிரியர் மட்டும் இல்லாமல் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் இல்லாமல் தாய் தந்தையருக்கு மிக அதிகமான பொறுப்புகள் இருக்கிறது. அப்பொழுது வந்து நம்ம குழந்தை வந்து மன உறுதியோடு இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சுகாதார நலத்தில் தினத்தில் உடல் நலமும் மனநலமும் பெரிதாக வலியுறுத்தப்படுகிறது.
சார், இப்போ தாய் சாய் நலம் அப்படிங்கிற வகையில் இது சுகாதாரத்தில் எந்த அளவுக்கு வந்து அவசியமாக இருக்குது, இதோட முக்கியத்துவமும் என்ன, இதை கொஞ்சம் விரிவாக கூட சொல்லலாம் இந்த தினத்தில்.
இன்றைய தினத்தின் முக்கியத்துவமே வந்து தாய் சாய் நலத்தை அப்படியே வச்சு தான் வந்து இது கொண்டு வரப்பட்டது இன்றைய வருடத்திற்கு. பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாய் நன்றாக இருந்தால் உடல் வலிமையாகவும் மன வலிமையாகவும் இருந்தால் நல்ல குழந்தையை வந்து அவங்க வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக அளிப்பார்கள். அந்த வகையில் வந்து அந்த குழந்தையை வந்து நோய் நொடி இல்லாமல் நல்ல குழந்தையாக வளர்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெரிய பங்களிப்பு அளிக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தாயினுடைய உடல் நலத்தை வந்து அந்த கர்ப்ப காலங்களில் எப்படி பார்த்துக்கணுன்றத ஒரு சிறு குறிப்பாக சொல்கிறேன் நான். அதாவது வந்து கர்ப்பம் தெரிஞ்ச உடனே பக்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் அல்லது துணை சுகாதார நிலையங்கள் இருக்கும், அங்கே போயிட்டு வந்து அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணணும். பதிவு பண்ணால் அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். என்னென்ன சலுகைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனைகள்லாம் பண்ணுவாங்க, ரத்தம் எடுப்பாங்க, சிறுநீர் எடுப்பாங்க, மற்றபடி வந்து இந்த வயத்தில் வந்து ஸ்கேன் எல்லாம் வந்து பண்ணி பார்ப்பாங்க, குழந்தையெல்லாம் வந்து நல்லா வளருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு வந்து தடுப்பூசியெல்லாம் வந்து போடுவாங்க. அந்த தடுப்பூசியெல்லாம் வந்து ரெண்டு தடுப்பூசி போடணும், டெட்டனஸ் டாக்ஸைடு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மூன்றாவது மாதத்தில் ஒன்றும் அதுக்கு அடுத்த மாதம் நான்காவது மாதம் ஒன்றும் போடுவாங்க. இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு முறை வந்து கர்ப்ப காலத்தில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மொதல் 7 மாதம் வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை சென்று ரத்தமோ சிறுநீரோ மற்ற அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்கேன்லாம் குழந்தை நல்லா வளருதா இல்லையா, எப்படி இருக்குது குழந்தை, குழந்தையோட வெயிட்டு கூடிக்கிட்டே வருதா இல்லையான்றதெல்லாம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து நம்ம பார்த்துடலாம். அது வந்து மாதத்துக்கு ஒரு முறை 7 மாதங்கள் வரைக்கும் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 8வது மாதத்தில் 2 வாரங்களுக்கு ஒரு முறை சென்று மருத்துவரை அணுகி குழந்தை வந்து நன்றாக வளர்கிறதா, அதனுடைய எடை நன்றாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி 9வது மாதத்தில் வாரத்திற்கு ஒரு முறை சென்று மருத்துவரை அணுகி அவர்கள் வந்து வேறு ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலோ இது பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவர்கிட்ட சொல்லி அதுக்கான தீர்வுகள்லாம் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வந்து மொதல் எப்போ பதிவு பண்ணுறாங்களோ அப்பயே வந்து இரும்பு சத்து மாத்திரை கொடுத்துட்றோம், அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படின்னா என்னென்னா வந்து இரும்பும் ஃபோலிக் ஆசிடும் கலந்தது. இரும்பு சத்து மாத்திரை எதுக்காக கொடுக்குறோன்னா இரும்பு சத்து குறைவினால அனிமியை ஏற்படும், குறைப்பிரசவம் ஏற்படும், குழந்தைகள் வந்து எடை குறைவாக பிறப்பாங்க. இதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு நம்முடைய தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா வந்து முதல் கர்ப்பமானவுடன் முதல் 100 நாட்களுக்கு வந்து ஒவ்வொரு மாத்திரை தினந்தோறும் ஒரு மாத்திரை 100 நாட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இரும்பு சத்து மாத்திரை. இது கூட வந்து ஃபோலிக் ஆசின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தும் வந்து இருக்குது. அது எதுக்காகனா வந்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் தாய்மார்களுக்கு பிறக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த மாத்திரையும் அயன் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சேர்த்து வந்து கொடுக்குறோம். அது கொடுக்கும் பொழுது குழந்தை ஆரோக்கியமுள்ள குழந்தையாக வளர்வதற்கு, வயிற்றில் அன்னையினுடைய வயிற்றில் வளர்வதற்கு, கருப்பையில் வளர்வதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஏழ்மை நிலையில் உள்ள தாய்மார்களுக்கு வந்து அரசு வந்து 18,000 ரூபாய் நிதி உதவியில் அவர்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து பொருட்களும் அவர்களுக்கு வந்து நிதி பங்களிப்பும் அளித்து கொண்டிருக்கிறது. அதை வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் வரைக்கும் தராங்க. ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் நகர்ப்புறத்துலேயும் இந்த திட்டம் வந்து நம்முடைய இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அவருடைய பெயரில் அதாவது முத்துலக்ஷ்மி அம்மா அவங்களுடைய பெயரில் வந்து முத்துலக்ஷ்மி மகப்பேறு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக அரசு வந்து 18,000 கர்ப்பிணி பெண்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஊட்டச்சத்து பெட்டகம், அது கூட இணைந்த வந்து கேஷ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதுவும் தந்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் 5 இன்ஸ்டால்மெண்ட் சொன்னோம் இல்லையா, 5 இன்ஸ்டால்மெண்ட்லேயும் 18,000 மதிப்புள்ள பணம் போட்டு விடுவார்கள். அவர்கள் தேவையான விஷயங்களை அதை தேவையான சத்துப்பொருட்களை வாங்கி சாப்பிடுவதற்கும் இந்த நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் வந்து பயணப்பட்டு இந்த பிஎச்சிக்கெல்லாம் போகிறதுக்கு மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கெல்லாம் உபயோகப்படும் என்ற நோக்கத்தில் வந்து நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் வந்து குழந்தைகள் பிறந்தவுடன் வந்து இன்று வந்து பிரசவம் வந்து வீட்டிலெல்லாம் ஆகிறது கிடையாது. பெரும்பாலான பிரசவங்கள் இன்று வந்து நம்ம மருத்துவமனைகள்லாம் நடக்கிறது, கிராமப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடக்கிறது. உடனே அந்த குழந்தைய வந்து இன்குபேட்டர்லாம் இருக்குது, அந்த வசதியெல்லாம் இருக்குது. குழந்தைக்கு வந்து அந்த வெப்பம் குறைதல்லாம் வந்து இல்லாமல் அந்த குழந்தைய இன்குபேட்டரில் வச்சு அந்த குழந்தைக்கு முதல்ல வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அந்த குழந்தை எடையெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து குழந்தைக்கு வந்து உடனே தாய்ப்பால் ஊட்ட பரிந்துரைக்கிறோம். உடனே தாய்ப்பால் ஊட்டுவதற்கு பரிந்துரைக்கிறோன்னா எதற்காக வந்து உடனே தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு ஊட்ட வேண்டும் என்ன கேட்டிங்கன்னா, வந்து முதல் 3 நாளில் குழந்தை பிறந்த முதல் 3 நாளில் எல்லா தாய்க்கும் இயற்கையாகவே கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் சுரக்கும், திக்கான அதாவது அது அடர்த்தி அதிகமான பால் சுரக்கும். அந்த அடர்த்தி அதிகமான பாலில் வந்து நிறைய சத்து பொருட்கள் இருக்கின்றன, நோய் எதிர்ப்பு சக்தி பொருட்கள் இருக்கின்றன, ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அது சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் சுவாச சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. அதனால் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது. அதே போல் வந்து குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி, ஓரல் போலியோ அந்த மாதிரியான தடுப்பூசியெல்லாம் வந்து போடுறோம். போடும்பொழுது அந்த தொற்று வியாதிகள் குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைந்து விடுகிறது. அதற்கப்புறம் வந்து 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம்லாம் வந்து தடுப்பூசியெல்லாம் போடுறோம். அதற்கு பிறகு 9வது மாதம் தடுப்பூசி போடுறோம். அந்த மாதிரியான தடுப்பூசிகளை தாய்மார்கள் வந்து மறுக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன வந்து நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா அந்த கிராமப்புற செவிலியர்களே வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, அம்மா இந்த தடுப்பூசி போடுற தினம் வந்துருச்சு, தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 5 வயது வரை வந்து அந்த குழந்தைய வந்து பராமரிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கிராமப்புறத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆரோக்கியமான பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து நம்முடைய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ICDS சென்டர்ஸ், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வளர்ச்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட மையத்தில் வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன், குழந்தைகளுக்கு வேண்டிய சத்து மாவெல்லாம் வந்து கொடுப்பாங்க 6 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. அதே போல் வந்து தடுப்பூசி வந்து போடணும்னா அதை வலியுறுத்துவாங்க. அதே போல் வந்து குழந்தைங்க வந்து போகும் பொழுதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த் செக்அப்லாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா உடனே வந்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ இல்லை அரசு மருத்துவமனைகளிலையோ வந்து பரிந்துரைப்பாங்க. அதே போல் வந்து அந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வளர்ச்சி மையம் வந்து குழந்தைகளுக்கும் மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கும் அதாவது பதின்பருவ பெண்களுக்கும் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் அளித்து அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து சொல்லித்தராங்க. சொல்லித்தரும்பொழுது அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்து பாதிப்படையாமல் இருக்க சுற்றுச்சூழல் சுகாதாரம் அப்படிங்கிற வகையில் என்ன மாதிரி இருக்கணும், இதோட அவசியம் குறித்து சொல்லுங்கள் சார்.
நம்ம உடல்நலம் மட்டும் நல்லா பேணி பாதுகாத்தா பத்தாது, மனநலமும் நன்றாக பாதுகாக்க வேண்டும். அதையும் தாண்டி வந்து சுற்றுச்சூழல், ஏன்னா சுற்றுப்புறத்தில் இருந்தால் நமக்கு தேவையான நீர், காற்று, உணவு கிடைக்குது. அந்த சுற்றுப்புறத்தை வந்து பேணி காக்கணும். இப்போ வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், குளோபல் வார்மிங் சொல்லிட்டு. அது எந்த எதனால் ஏற்படுகிறதுனா மனிதர்கள் வந்து காற்றை மாசுபடுத்துவதன் மூலமாக ஏற்படுகிறது. இன்றைக்கி வந்து தொழிற்சாலைகள் பெருகிருச்சு, வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள் மட்டும் இல்லாமல் போக்குவரத்து வாகனங்கள் அதிகமாக பெருகிட்டு காற்றை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறது. அது தவிர தேவையில்லாத பொருட்களை வந்து நாம் எரித்து கொண்டிருக்கிறோம், அதனாலே வந்து காற்று மாசுபாடு அடைகிறது. அதே போல் நிலத்தில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் அதிகமாக போட்டு போட்டு வந்து பயிர்கள் வேகமாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்ல நோக்கத்தில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் வந்து நிலம் வந்து தன்னுடைய அந்த வளர்ச்சி திறனை வளர்த்திறனை இழக்கிறது. அதே சமயத்தில் நிலத்து அடியில் உள்ள நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுகிறது. அந்த வகையில் வந்து நம்ம வந்து இயற்கை உரங்களை போட்டு வந்து நம்முடைய உணவு பொருட்களை விளைவிப்பது மிக மிக நல்லது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீரும் இன்று மாசுபட்டு கிடைக்கிறது. ஏன்னா வந்து உலகத்தில் வந்து பெரும்பகுதி உலகில் சூழப்பட்டது நீர். அந்த நீரில் வந்து குடிப்பதற்கு அதாவது பருகுவதற்கு ஏற்ற நீர் வந்து 1% தான். இவ்வளவு கோடியான கோடி மக்களுக்கு வந்து நீர் வந்து கிடைக்கணும்னா நிச்சயமாக வந்து நம்ம அந்த நீரை மாசுபடுத்தக்கூடாது. குளங்கள் ஏரி ஆறுகளெல்லாம் வந்து நல்லா தூய்மையாக வச்சுருக்கணும். நம்ம ஊரில் உள்ள குளங்களை வந்து நம்ம வந்து நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாரம் 1 முறையோ இல்லை வந்து மாதத்துக்கு 2 முறையோ போயிட்டு வந்து சுத்தப்படுத்தினா நல்லாயிருக்கும். பழந்தமிழில் சங்க தமிழ் இலக்கியத்தில் வந்து ஒரு பாடல் இருக்குது, யாருடா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சிறுபஞ்ச மூலம் காரியாசான் என்பவர் எழுதியிருக்காரு. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு இவ்வைம்பார் பட்டானை ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. யாருடா சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு அந்த பாடலில் இருக்குன்னா வந்து குளத்தை வெட்டுறவன், குளத்தை சுற்றி வரப்பு நடுறவன், அதுக்கப்புறம் வயலை தூய்மைப்படுத்துபவன், வயலுக்கு போகக்கூடிய வழியை ஏற்படுத்துபவன், பிறகு அந்த வயலுக்கு பாசனத்திற்கு கிணற்றை ஏற்படுத்துபவன், இந்த 5 தொழிலை புரிபவன் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து குளம்லாம் வந்து நம்ம தூர்ந்து போனாலும், அதாவது வந்து நிறைய வந்து தேவையில்லாத பொருட்களை போட்டு வைத்தாலும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். அந்த காலத்தில் வந்து மனிதன் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, மரங்களை வெட்ட மாட்டான், குளங்களை பார்த்துப்பான், நீரை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவையாருடைய பாடல்லையும் வந்து நீரை பற்றிய அருமையை சொல்லியிருப்பாங்க. நீர் இருந்தால்தான் ஒரு அரசு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீர் மேலாண்மை ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நீரோட வளம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய வறட்சி வருது. ஒரே நாளில் வந்து மழையெல்லாம் பெய்யுது, பெய்யும் பொழுது நமக்கு தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெரிய வறட்சி வந்துடும். வறட்சி வந்துருச்சுன்னா நிச்சயமாக நம்ம குடிப்பதற்கு கூட தண்ணி இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஏதோ ஒரு தண்ணியை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் வரக்கூடியதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து சுற்றுப்புறத்தை நாம் தான் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து தண்ணியை விலை கொடுத்து வாங்குகிறோம். நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு 100 வருடங்கள் கழித்தோ, ஒரு 200 வருடங்கள் கழித்தோ நம்முடைய சந்ததிகள் வந்து காற்றை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அது யார் கையில் இருக்குன்னா ஒவ்வொரு நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரின் கையிலும் தான் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிறோம். 1 லிட்டர் தண்ணி வந்து 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் காற்று வந்து இன்றைக்கி இயற்கையாகவே நாம் இருக்கும் இடம் தேடி வந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் இந்த மரத்தின் மூலமாக மரம் வந்து அது சுவாசிக்கும் பொழுது தேவையில்லாத காற்றை எடுத்துக்கிறது, அதுதான் கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவாங்க. அது தேவையான நமக்கு தேவையான காற்றை வெளிவிடுகிறது, பிராணவாயுவை ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அந்த ஆக்சிஜன் தான் வளிமண்டலத்தில் 21% தேக்கி வைக்கப்படுகிறது. அந்த 21%லிருந்து நமக்கு தேவையான பிராணவாயு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்யணும்னா சுற்றுப்புற சூழல் கல்வியை வந்து ஒவ்வொருத்தரும் அதாவது குழந்தைகளுக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வந்து நல்ல நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் ஒரு மரக்கன்றை வைப்பதை வந்து ஒரு பெருமையாக கருத வேண்டும். பெருமையாக கருதுவது மட்டும்தான், அது ஒரு நிகழ்ச்சியாகவே ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மரக்கன்று நடணும். ஏன்னா வந்து மரக்கன்றுகள் தான் வந்து பெரிய ஆக்சிஜன் தொழிற்சாலை. அது இருக்கும் பொழுது வந்து நமக்கு பிராணவாயு தட்டுப்பாடே வராது. உதாரணத்துக்கு வந்து கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து பிராணவாயுவே கிடைக்கல, விலை கொடுத்து வாங்கும் பொழுது எவ்வளவு திண்டாட்டங்கள்லாம் இருந்தது பார்த்தோம். நம்ம 1 லிட்டர் வந்து 1000 ரூபான்னு வச்சுப்போம் நம்ம உதாரணத்துக்கு. ஆனால் வந்து நம்ம சுவாசிப்பதற்கு தினமும் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவராக இருந்தால் நான் சொல்கிறேன் 370 லிட்டருக்கு மேலே வேணும் ஆக்சிஜன். அந்த 370 லிட்டர் வந்து ஆக்சிஜன் வந்து இன்றைய விலையினுடைய மதிப்பு 370,000 ரூபாய். அது வந்து இயற்கை வந்து நமக்கு வந்து விலை இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் மதிப்பை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சுற்றுப்புற சூழலை தூய்மையாக பேணி பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கிட்டே இருக்கிற பெரிய சவால் என்ன கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் மாசுபாடு. பிளாஸ்டிக் மாசுபாடு, நம்ம எல்லாமே எங்கே கடைவீதிக்கு சென்றாலும் நம்ம பையை எடுத்துகிட்டு போகிறதில்ல. நம்ம வந்து எளிமையாக அந்த பிளாஸ்டிக் கவர் கிடைக்குது, அதில் வந்து காய்கறியெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்தே ஒரு துணி பையை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை வந்து வேறு சில விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு, இப்போ என்ன எல்லாம் வாங்குறோன்னா ஒரு ஜாடி இல்லை கண்ணாடி பாத்திரங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். எதுக்காக பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, பிளாஸ்டிக் வந்து மங்குறதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். அது வந்து மண்ணினுடைய வளத்தை பாதித்து வறட்சி ஏற்படுத்திடும். அதனால் வந்து நிறைய கேன்சரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த நோக்கத்தில் வந்து இன்று வந்து பிளாஸ்டிக்கே தவிர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஊரெலாம் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும், அதாவது அரசு பேன் பண்ணுமா இல்லையான்னு வந்து நம்ம கேட்கக்கூடாது. நம்மளே வந்து அந்த பயன்படுத்துறத தவிர்க்கிறோமா, நம்மக்கிட்டேயே அந்த மாற்றம் வருகிறதா, என்ன வந்து நாளைய தலைமுறைக்கு வந்து நாம் என்ன சேர்த்து வைத்துட்டு போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இயற்கை வளங்களை அவர்கள் முறையாக அனுபவிப்பதற்கு, அதாவது நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் நல்ல காத்தெல்லாம், அவங்கள வந்து இயற்கை வளங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து நம்ம செயல்பட்டவுமே ஆனால் நிச்சயமாக சுற்றுப்புற சூழலை காத்து காற்று மாசு, நில மாசு, நீர் மாசு ஏற்படாமல் காத்து பிளாஸ்டிக்குகளை ஒழித்து நாம் இன்றைய உலகை உருவாக்கினால் ஒரு திரைப்பட பாடலில் வரும், சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என்னாடு என்றாலும் நம் நாட்டுக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை வந்து நம்ம வாழ்கிற இடத்துலையே நம்ம இருக்கிற பூமியிலேயே உருவாக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தருடைய கையிலேருந்து தான் இருக்குது.
சார், இப்போது சுகாதாரத்தை பேணிக்காக்க அதற்கான வழிமுறைகள் பின்பற்றினால் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமான வாழ்வு சுகம் தரும், இதை பற்றி விரிவான வகையில் சொல்லலாமே.
திருக்குறளில் ஒரு திருக்குறள் இருக்குங்க, அதாவது வந்து வருமுன்னே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்துரு போல கெடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்லி வச்சாங்கன்னா, வந்து வரக்கூடிய துன்பங்களை நம்ம வந்து முன்கூட்டியே ஆராய்ஞ்சு அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக வந்து நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். துன்பத்தை வந்து அதிகமான அளவு வந்து நம்ம சுமக்க வேண்டியது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு திரைப்பட பாடல்லாம் இருக்குது, வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம வருமுன்னே வந்து எல்லா விஷயங்களையும் தடுத்துக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது வந்த பின்னாடி நம்ம வந்து மருத்துவம்லாம் செய்கிறத விட்டுட்டு நம்ம உடலுக்கு எது தேவை, நல்ல உணவு, நல்ல காற்று, நல்ல நீர், உடற்பயிற்சி, உறக்கம், இதெல்லாம் வந்து முறையான அளவு வந்து மறுக்கவும் கூடாது மிகுக்கவும் கூடாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து நோய் இல்லாமல் இருக்கும். அதே போல் வந்து மன ஆரோக்கியம், இன்றைய சூழ்நிலையில் மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. அது குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஏன்னா வந்து சமூகத்தில் நடைபெறும் மாற்றங்களுக்கு அனைத்திற்கும் காரணம் நம்முடைய மன ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சுன்னா சமூகத்திலையும் வந்து சில சீர்கேடுகள்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா உடல்நலமும் மனநலமும் நன்றாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றுப்புற சூழலையும் நாம் அதாவது போற்றி பாதுகாக்க வேண்டும். அதை வந்து தெய்வமாக தொழுது நாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த இயற்கையை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும். அதை ஒரு தனி மனிதன் இருந்தான்னா அந்த மனிதன் யார் யாருக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுடைய உடலுக்கும் மனதுக்கும் முக்கியத்துவம் தரணும். அதே மாதிரி வந்து சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் தரணும். அதே போல் இயற்கைக்கு முக்கியத்துவம் தரணும். இந்த மூன்றினுடைய விஷயத்திலையும் வந்து இணக்கமாக இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்து உலகியல் வாழ்வில் நிச்சயமாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உலக சுகாதார தினமான இன்னைக்கு நம்மளுடைய சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்கணும், தாய்மார்கள் பின்பற்றக்கூடிய சுகாதாரம், அதே நேரத்தில் மருத்துவ முறைகள், அதை பற்றியும் சரி, சுற்றுச்சூழல் பாதுகாக்கக்கூடியதுனால சுகாதாரம் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற வகையிலையும், உடல் நலம் அதே நேரத்தில் மனநலம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுடைய சுகாதாரம் எந்த அளவுக்கு பேணி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இன்றைய தினத்தில் வந்து உடல்நலம், மனநலம், சுற்றுப்புற தூய்மை பற்றி எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்போம். அந்த வகையில் வந்து நாம் வந்து உடல்நலத்தை பேணி பாதுகாப்பதிலும் மனநலத்தை பேணி பாதுகாப்பதிலும் சுற்றுப்புற தூய்மைக்கும் நம்மால் முடிந்த பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
நேர்களே, இதுவரை சுத்தம் பேணுவோம் சுகாதாரம் பெறுவோம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலையும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.